அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. நவம்பர் மாதம் 8 செவ்வாய்க்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இந்தியாவில் கருப்பு பணத்தை ஒழிக்க ₹500 மற்றும் ₹1000 நோட்டுகள் இன்று நள்ளிரவு முதல் செல்லாது என பிரதமர் மோடி அறிவித்துள்ளது குறித்த செய்தி.
ஒரு 10 ரூபாய் நோட்டையா நான் புழுக்கத்துல விடுறது வந்து ரொம்ப சிறப்பானது. அதுவே 500 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் நோட்டை நான் அச்சடிச்சு வெளியிடுறது என்பது மிக எளிது.
தமிழகத்தில் பெண் ஊழியர்களின் பேறுகால விடுப்பு 9 மாதங்களாக நீட்டிக்கப்பட்டுள்ளது குறித்த செய்தி.
சில தொழில்கள் என்ன சொல்றாங்க, இமிடியா கல்யாணம் இருக்கிறது இல்ல, அப்படியே எடுத்தால் கூட இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி மெட்டர்னிட்டி லீவ் எடுக்கிறதுக்கு முன்னே ரிசைன் பண்ண சொல்லுவாங்க. சில ஹராஸ்மெண்ட் வேற நடக்குது.
மற்றும் இலங்கை செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் தங்கவேல் மற்றும் சிவகுமார்.
அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு முழுவீச்சில் நடைபெற்று வரும் வேளையில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளரான ஹில்லரி கிளின்டன் நியூயார்க் மாநிலத்தில் தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார். பின்னர் ஹில்லரி கிளின்டன் செய்தியாளரிடம் கூறுகையில், நான் அமெரிக்க மக்கள் அனைவருக்கும் அதிபராக இருக்க விரும்புகிறேன், என்னை ஆதரித்து வாக்களிப்பவர்களுக்கு மட்டும் அதிபராக விரும்பவில்லை என்று தெரிவித்தார்.
I do want to be president for all Americans, not just some, not just...
அவரது எதிர்தரப்பு வேட்பாளரான குடியரசுக் கட்சியின் டொனால்டு ட்ரம்ப் மான்ஹாட்டன் பகுதியில் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடும் போட்டி நிலவும் விர்ஜினியா மாநிலத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளில் மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து வாக்களிப்பதாக ஒரு பிபிசி செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு துவங்கியுள்ள சூழலில் அமெரிக்க செனட்டில் உள்ள 100 இடங்களில் 34 இடங்களுக்கு அமெரிக்க மக்கள் வாக்களிக்க உள்ளனர். அமெரிக்காவில் புதிய அதிபரால் எந்த அளவு சாதிக்க முடியும் என்பது குறித்த பெரும் தாக்கத்தை இந்த செனட் தேர்தல் முடிவுகள் ஏற்படுத்தும். மேலும் குடியரசுக் கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதிநிதி அவையில் உள்ள அனைத்து 435 இடங்களுக்கும் தேர்தல் நடக்க உள்ளது.
கடந்த ஜனவரி மாதத்தில் ஈரான் மீதான சர்வதேச பொருளாதார தடைகள் தளர்த்தப்பட்ட பிறகு எரிசக்தி துறையில் தனது முதல் பெரிய ஒப்பந்தத்தில் அந்நாடு கையெழுத்திட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் ஒரு மிகப்பெரிய எண்ணெய் வயலை உருவாக்க $5 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தம் ஒன்றுக்கு பிரெஞ்சு நிறுவனமான டோட்டல் மற்றும் சீன தேசிய பெட்ரோலிய கழகம் ஆகியவை கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த ஒப்பந்தத்தின்படி உருவாகும் திட்டத்தில் பெரும் பங்கினை டோட்டல் நிறுவனம் வகிக்கும். இந்த திட்டம் அடுத்த ஆண்டின் துவக்கத்தில் இறுதி செய்யப்பட உள்ளது.
இன்று நள்ளிரவு முதல் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் ஆகியவை செல்லாது என்று இந்திய பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தவறுகளை களைய வேண்டிய கட்டாயம் அரசுக்கு உள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, கருப்பு பணத்தை ஒழிக்க தனது அரசு இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாளை மற்றும் நாளை மறுநாள் ஏடிஎம் எனப்படும் தானியங்கி இயந்திரங்கள் நாட்டில் பல இடங்களில் இயங்காது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். கையிருப்பில் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் வைத்திருப்பவர்கள் அதனை டிசம்பர் 30 தேதிக்குள் வங்கியில் கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
துபாயிலிருந்து அருகாமையில் உள்ள அபுதாபிக்கு ஏறக்குறைய 2 மணி நேரமாக உள்ள பயணத்தை 12 நிமிடங்களாக குறைக்கும் ஒளி வேகத்தை விட துரிதமான போக்குவரத்து அமைப்பை உருவாக்குவது தொடர்பாக மதிப்பீடு செய்யும் ஒரு ஒப்பந்தத்தில் அமெரிக்க நிறுவனத்துடன் உடன்படிக்கை செய்ய துபாய் அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. முன்னதாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மணிக்கு 1100 கிலோமீட்டருக்கு வேகமாக செல்லக்கூடிய அழுத்தம் குறைக்கப்பட்ட குழாய்கள் மூலம் வடிவமைக்கப்பட்ட விமான எரிபொருள் அகற்ற கொள்கலன் உந்துவதற்கு தேவையான அமைப்பை பயன்படுத்தி லாஸ் வேகாஸ் பாலைவன பகுதிக்கு வெளியே ஹைப்பர்லூப் 1 என்ற இந்த அமெரிக்க நிறுவனம் ஒரு முதல் சோதனையை மேற்கொண்டது.
பிரிட்டனின் மகாராணியான 2 எலிசபெத்தின் பேரனான இளவரசர் ஹாரி அமெரிக்க நடிகையான மேகன் மார்க்லை தனது பெண் தோழிதான் என்று உறுதி செய்துள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் இந்திய கண்ணோட்டம். கருப்பு பணத்தை ஒழிக்க 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் இன்று நள்ளிரவு முதல் செல்லாது என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தி அறிக்கையில் கேட்டீர்கள். இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர் ஸ்ரீனிவாசனிடம் கேட்டார் தங்கவேல்.
பொதுவா கருப்பு பணத்தை வந்து காசா நம்ம சேமிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்றது ஒரு எண்ணம். ஆனா கருப்பு பணத்தை காசாதான் வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உதாரணமா அதை வந்து பொருளா கூட வைக்க முடியும், தங்கமா வச்சிருக்கலாம். இல்லாட்டினாக்கா வீடுகள், பொதுவாவே இந்தியாவில பாத்தீங்கன்னா வீடு நிலம் எதுவுமே வந்து சரியான சந்தை விலையில் வாங்கியதாக யாருமே சொல்றது இல்லை. அப்ப சந்தை விலையை விட குறைவான விலையில வாங்கினதா தான் வெளியில சொல்லுவாங்க. ஆனா சந்தை விலை தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த நிலத்துக்கோ இல்ல வீட்லயோ கூட கருப்பு பணம் அதனுடைய மதிப்பில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பொதுவா வந்து கருப்பு பணத்தை கரன்சி நோட்டுகளாக நம் ஏதோ பெட்டியில் அடுக்கி வைத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால பெரிய அளவு பணத்தை புழக்கத்திலேருந்து எடுக்கும் பொழுது கருப்பு பணத்தை சேமிக்கிறது சிரமமாயிடும், அதை பாதுகாத்து வைத்திருப்பது சிரமமாயிடும்ன்றதுனால தான் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் இனிமேல் செல்லாதுன்னு அரசு அறிவிக்கிறது.
பாதுகாப்பு படையினுடைய தளபதிகளுடன் வந்து ஆலோசனை நடத்திய பிறகு வந்து பிரதமர் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது வந்து பாதுகாப்பு ரீதியான ஒரு நடவடிக்கையாகவும் எடுத்துக்கொள்ள முடியுமா?
அது என்னன்னா கருப்பு பணம்ன்றது வேற, கள்ளப்பணம்ன்றது வேற. கள்ளப்பணம் என்னன்னா ஒரு அரசாங்க பணத்துக்கு அதே மாதிரி இன்னொரு போலி பணத்தை அச்சிடுறது தான் கள்ளப்பணம். அப்போ இப்போ ஒரு 10 ரூபாய் கள்ளப்பணம் நான் நோட் அச்சு அடிக்கிறேன் அப்படின்னா அதை புழக்கத்துல விடுறது ரொம்ப சிரமம். ஏன்னா ஒரு 10 ரூபாய் நோட்டையா நான் புழக்கத்துல விடுறது வந்து ரொம்ப சிரமமானது. அதுவே 500 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் நோட்டை நான் அச்சடிச்சு வெளியிடுறது என்பது மிக எளிது. அதனால அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னாக்கா இந்த தீவிரவாத நடவடிக்கைகள் அல்லது கருப்பு பண நடவடிக்கைகள் எல்லாமே இந்த கள்ள பணத்துடன் தொடர்புடையது. ஆகவே 500 1000 ரூபாய் நோட்டுகளை நாம் புழக்கத்திலிருந்து எடுக்கும் பொழுது அதனுடன் கூடிய கள்ளப்பணமும் புழக்கத்திலிருந்து நீங்கிவிடும் அப்படின்னு அரசாங்கம் நினைக்கிறாங்க.
இந்த மாதிரியான ஒரு திடீர் அறிவிப்பு வந்து பொதுமக்களுடைய அன்றாட ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தி விடாதா?
பாதிப்பை ஏற்படுத்தும், அதற்கு தான் பிரதமர் வருத்தத்தை கூட தெரிவிக்கிறார். ஆனா இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை திடீர் என்றுதான் எடுத்தாக வேண்டும். ஏன்னாக்கா நாங்க அடுத்த மாசத்துல இருந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னாக்கா உடனே எல்லா பணத்தையும் நான் 10 ரூபாய் 100 ரூபாவா மாத்தி வச்சிருப்பேன். அதனால அதற்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்றதுக்குனாலதான் திடீரென்று இது பண்றாங்க, செல்லாதுன்னு சொல்றாங்க. அப்ப நாளையிலேருந்து நான் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை வங்கியில போய் தான் மாத்த முடியும். அப்ப வங்கியில போய் மாத்தும் பொழுது ஒரு அளவுக்கு மேல நான் வங்கியில 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்தனாக்கா இந்த காசு எப்படி வந்தது அப்படின்னு அவங்க என்கிட்ட கேள்வி கேட்கலாம். இந்த வருமானத்தை நீ ஈட்டுவதற்கு வழி என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்ப அதற்கு பயந்து கொண்டே கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இப்ப பேங்க்ல போய் அந்த காசை போட மாட்டாங்க. அப்ப வேறு ஏதாவது ஒரு வழியிலதான் அவங்க வந்து 10 ரூபாயோ அல்லது 100 ரூபாயோக்கோ அதை மாத்தணும், அது சிரமமாக கூடும்.
பொருளாதார நிபுணர் ஸ்ரீனிவாசன். அடுத்தது பன்னாட்டு கண்ணோட்டம். அடுத்த அதிபரை தேர்ந்தெடுக்க அமெரிக்காவின் பல பகுதிகளில் அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் மரியம் மைக்கேல்.
அடுத்த அதிபரை தேர்ந்தெடுக்க உள்ள அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு துவங்கி நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவில் உள்ள அனைத்து 50 மாநிலங்களும், நிர்வாக தலைநகரான வாஷிங்டன் டிசி பகுதியும் 6 வெவ்வேறு நேர மண்டலங்களில் தங்கள் வாக்குப்பதிவை செலுத்த உள்ளன. நாட்டின் மேற்கு கடற்கரை பகுதியில் வாக்குப்பதிவு முடிவடைவதற்கு 5 மணி நேரத்திற்கு முன்பாக கடும் போட்டி நிலவும் முக்கிய மாநிலங்களான வர்ஜீனியா மற்றும் ஜார்ஜியா ஆகியவற்றில் நள்ளிரவில் முதல் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடும் போட்டி நிலவும் சில முக்கிய மாநிலங்களின் ஊடாக ஹிலரி கிளிண்டன் மற்றும் டொனால்டு ட்ரம்ப் ஆகிய இரு முக்கிய அதிபர் வேட்பாளர்களும் கடும் பிரசாரம் செய்துள்ள சூழலில் திங்கட்கிழமை தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்தது. அமெரிக்க செனட்டில் உள்ள 100 இடங்களில் 34 இடங்களுக்கும் அமெரிக்க மக்கள் வாக்களிக்க உள்ளனர். அமெரிக்காவின் புதிய அதிபரால் எந்த அளவு சாதிக்க முடியும் என்பது குறித்து பெரும் தாக்கத்தை இந்த செனட் தேர்தல் முடிவுகள் ஏற்படுத்தும். தற்போதைய நிலவரப்படி அமெரிக்க செனட்டில் குடியரசுக் கட்சிக்கு ஜனநாயக கட்சியை விட 3 இடங்கள் கூடுதலாக இருப்பது அதற்கு நன்மை விளைவிப்பதாக இருந்தாலும் தற்போது பதவியில் உள்ள அக்கட்சி வேட்பாளர்களின் பலரின் வெற்றி வாய்ப்பு ஆபத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது. மேலும் குடியரசுக் கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதிநிதிகள் அவையில் உள்ள அனைத்து 435 இடங்களுக்கும் தேர்தல் நடக்க உள்ளது. அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவுடன் கூடுதலாக 12 மாநிலங்களில் உள்ள ஆளுநர்களையும் தேர்ந்தெடுக்க அம்மாநில மக்கள் வாக்குப்பதிவு செய்ய உள்ளனர். ஹிலரி கிளிண்டன் நியூயார்க் மாநிலத்தில் வாக்களித்துவிட்டு வெளியேறிய போது அவரது ஆதரவாளர்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். ஒரு செய்தியாளரிடம் பேசிய ஹிலரி,
humbling feeling Dan because you know I know how much responsibility goes with this and
இதில் எத்தகைய பொறுப்பு அடங்கி உள்ளது என்பதை நான் அறிவேன். பலர் இந்த தேர்தலின் விளைவை எதிர்பார்த்துள்ளனர். நான் என்னால் ஆனதை மிக சிறப்பாக செய்வேன். நான் இன்று வெற்றி பெற போதுமான அதிர்ஷ்டசாலியாக இருப்பேன் என்று எண்ணுகிறேன்
என்று கூறினார். அமெரிக்கா முழுவதும் வாக்காளர்கள் டொனால்டு ட்ரம்ப் அல்லது ஹிலரி கிளிண்டன் ஆகிய இரு நபர்களில் ஒருவரை அவர்களின் 45வது அதிபராக தேர்ந்தெடுக்க
உள்ளனர்.
த தனது இறுதி பிரசார உரையில் டொனால்டு டிரம்ப் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவில் புதியதொரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஹிலரியின் எதிர்தரப்பு வேட்பாளரான குடியரசுக் கட்சியின் டொனால்டு டிரம்ப் மன்ஹாட்டன் பகுதியில் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜிஎம்டி 4 முதல் 5 மணி வரையான நேரத்தில் 2016 அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக அதிபர் தேர்தலில் வெற்றி வாய்ப்பினை இழந்தவர் வெற்றி பெற்றவரை தொலைபேசியில் அழைத்து தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு வெற்றி பெற்றவருக்கு வாழ்த்து தெரிவிப்பது வழக்கமான நடைமுறையாகும்.
மரியம் மைக்கேல். அடுத்தது தமிழக கண்ணோட்டம். பெண் ஊழியர்களின் பேறுகால விடுப்பு 9 மாதங்களாக நீட்டிக்கப்பட்டுள்ளதற்கான அரசாணையை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான செய்தி தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாடு அரசின் பெண் ஊழியர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் மகப்பேறுகால விடுப்பு 6 மாதங்களிலிருந்து 9 மாதங்களாக உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அரசு ஊழியர் சங்கங்கள் அரசு ஊழியர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பெண் அரசு ஊழியர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் மகப்பேறுகால விடுப்பு 6 மாதங்களிலிருந்து 9 மாத காலமாக உயர்த்தப்படும் என கடந்த செப்டம்பர் மாதம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த அறிவிப்பை நடைமுறைக்கு கொண்டு வரும் வகையில் இதற்கான அரசாணை திங்கட்கிழமையன்று வெளியிடப்பட்டது. அதன்படி திருமணமான 2 குழந்தைகளுக்கு குறைவாக குழந்தைகள் உள்ள பெண் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஊதியத்துடன் கூடிய பேறுகால விடுப்பு 180 நாட்களிலிருந்து 270 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது குறித்து பிபிசியிடம் பேசிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி, பேறுகால விடுப்பை 1 வருடமாக உயர்த்த வேண்டுமென தாங்கள் கோரி வருவதாகவும் இருந்தபோதும் இந்த அறிவிப்பை வரவேற்பதாகவும் தெரிவித்தார். அனைத்திந்திய மாதர் சம்மேளனத்தின் மாநில துணைத் தலைவர் மஞ்சுளாவும் இதே கோரிக்கையை முன்வைக்கிறார்.
இப்போ ஒரு தாய்மை என்ற விஷயம் வந்து ஒரு வருங்கால சந்ததியை உருவாக்குற ஒரு விஷயத்துக்கு சமூகம் வந்து இன்னும் கூடுதலாக வந்து அதிகமான விடுப்பை வந்து தரணுன்றது தான் வந்து நியாயமானதாக இருக்கும். இன்னும் கூட வந்து 1 வருடத்திலிருந்து 1.5 வருடங்கள் வரை வந்து இது அதிகரிப்பதற்கான விஷயங்களை வந்து இந்த அரசாங்கமும் சமூகமும் யோசிக்கணுன்றது தான் வந்து இதுக்கு மேலே அடுத்த கட்டமாக வந்து போக வேண்டிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம்.
அரசு ஊழியர்கள் இந்த அறிவிப்பிற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.
9 மாதம்ன்றது நல்ல பீரியடுங்க சார். ஓரளவு குழந்தைங்க நல்லா வளர்ந்துடும். அதுக்கப்புறம் வந்து 3 மந்த்ஸ் எங்களுக்கு இருக்கிற லீவை வச்சு போட்டோன்னா ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு நல்ல குழந்தை நல்லா வளர்ந்த உடனே வந்துடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். 6 மந்த்ஸ்ன்றது 9 மந்த்ஸ் ஏற்றி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அது
என்னோட கருத்து என்னென்னா, இந்த 9 மந்த்ன்றது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்களை வளர்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த 9 மந்த் லீவ் வந்து நல்லா இருக்குது. இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம்.
தாங்கள் குழந்தை பெற்ற காலத்தில் இவ்வளவு விடுப்பு இல்லாதது வருத்தம் அளிப்பதாகவும் சிலர் கூறினர்.
மிக்க மகிழ்ச்சி தான் சார். ஏற்கனவே 3 மந்த்ஸ் இருந்தது, நாங்களாம் அதை அனுபவிக்க முடியல. இப்போ கொடுத்துருக்காங்க, சந்தோஷம் தான் எங்களுக்கு.
தற்போது மகப்பேறு விடுப்பில் இருக்கும் பெண்களுக்கும் இந்த விடுமுறை பொருந்தும் என தமிழக அரசின் அரசாணை கூறுகிறது.
தமிழக முதல்வர் ஜெயலலிதா எதிர்ப்பு தெரிவித்த திட்டங்கள் அனைத்திற்கும் தற்போது தமிழக அரசு ஒப்புதல் தெரிவித்திருப்பது எப்படி? தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் இதுகுறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் மீண்டும் முரளிதரன்.
தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலம் குன்றுவதற்கு முன்பாக எதிர்ப்பு தெரிவித்த மத்திய அரசு திட்டங்கள் அனைத்தையும் தற்போது தமிழக அரசு ஏற்றுக்கொண்டிருப்பது எப்படி என எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக ஸ்டாலின் இன்று வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், மின்சார வாரியம் தொடர்பான உதவி திட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், GST எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம், மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேசிய அளவிலான பொது நுழைவுத் தேர்வு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளில் மாநில அரசு தனது பழைய எதிர்ப்புகளை முற்றிலும் மறந்துவிட்டு அந்த திட்டங்களுக்கு எல்லாம் ஒப்புதல் தெரிவித்திருப்பது கூறியுள்ளார். கடந்த ஜூன் மாதம் பிரதமர் நரேந்திர மோடியை ஜெயலலிதா சந்தித்த போது அளித்த மனுவில் இந்த திட்டங்களுக்கு ஜெயலலிதா எதிர்ப்பு தெரிவித்திருந்ததை ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாநில நிர்வாகத்தில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவும் நேரத்தில் அரசு முன்பு எதிர்ப்பு தெரிவித்த திட்டங்களுக்கு அவசர அவசரமாக அனுமதி அளிக்க வேண்டிய நிர்பந்தம் இந்த ஆட்சிக்கு ஏன் வந்திருக்கிறது என்றும், மாநிலத்தில் உருவாகியுள்ள அரசியல் நெருக்கடியில் எங்கிருந்தோ குளிர்காய நினைப்பது யார் என்றும், யாருடைய நிகழ்ச்சி நிரலின்படி அதிமுக ஆட்சி செயல்படுகிறது என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். அதேபோல நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகள் ரகசியமாக இருப்பது ஏன் என்றும் ஸ்டாலின் கேட்டிருக்கிறார்.
முரளிதரன் வழங்கிய இந்த குறிப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த 1 வார கால நிகழ்ச்சியும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.